அத்தியாயம் 45:32. மேலும் நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும். மறுமையினால் அது பற்றியும் சந்தேகமில்லை என்று கூறப்பட்ட போது, அந்த நாள் என்ன என்று நாங்கள் அறியோம், அது வெறும் கற்பனை என்றே நாங்கள் கருதுகிறோம், எனவே நாங்கள் அதை உறுதியுடன் நம்புபவர்கள் அல்லர் என்று நீங்கள் கூறினீர்கள். அதாவது அல்லாஹ் நம்மிடம் கூறியிருக்கிறான், நிச்சயமாக என்னுடைய வாக்குறுதி உண்மையானது. இன்னும் அல்லாஹ் நம்மிடம் கூறியிருக்கிறான், மறுமையினால் அது பற்றியும் சந்தேகம் இல்லை. இவ்விதமாக கூறப்பட்ட போது நாம் அல்லாஹ்விடம் சொல்லியிருக்கிறோம், அந்த நாள் என்ன என்று நாங்கள் அறியோம். இன்னும் நாம் அல்லாஹ்விடம் கூறினோம், அது ஒரு வெறும் கற்பனை என்றுதான் நாங்கள் கருதுகிறோம் என்று. நாங்கள் கருதுகிறோம் என்று கூறும்பொழுது நம்முடைய குற்றச்சாட்டம் சேர்ந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு விரோதமாக நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம், கூறினோம், இப்பொழுதும் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் அல்லாஹ் நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கின்றான், இப்பொழுதும் மறுமை நாளை பற்றியும் இன்னும் அவனுடைய வாக்கு உறுதியானது. இந்த உலகத்தில் நாம் வாழ்விக்கப்பட்டிருக்கின்றோம், நமக்கு இந்த பூமியானது நம்முடைய தேவைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது, இந்த வானங்களும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் உங்களை நீங்கள் படைத்துக் கொள்ளவில்லை, படைக்கப்பட்டீர்கள், இன்னும் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், இதற்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களா என்று கேட்கும் பொழுது நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம், நான் என்னுடைய தேவைகளை படைத்துக் கொண்டிருக்கின்றேன். பெருமையடித்தவர்களாக எந்த உண்மையும் இல்லாத பொழுது நான் காற்றை படைத்துக் கொண்டிருக்கின்றேன், நான் தண்ணீரை படைத்தேன், நான் உணவுகளையும் படைத்தேன், நான் தான் படைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறக்கூடிய அளவுக்கு இன்று நிச்சயமாக இவர்கள் வந்துவிட்டார்கள். இப்பொழுது அவர்களுடைய தீமைகள் வெளியாகின்றன. நான் படைக்கின்றேன் என்று கூறும் பொழுது அங்கு இறைவனுடைய அருள் விதிக்கப்படுகின்றது. இறைவனுடைய அருள் அங்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கின்றது. அவன் படைத்த காட்டிலும் நானும் தண்ணீரை படைப்பேனே என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய கூற்றின் காரணமாகவும், இன்னும் வானங்கள் அனைத்தும் அஸ்ட்ரானமி எனக்கு அவ்வளவும் தெரியும் என்று இவர்கள் கூறுவதன் காரணமாகவும், அவற்றிலிருந்து இறை என்னுடைய அருளானது அல்லது சுகமான வாழ்க்கையினுடைய அவ்வளவு அருளும் நமக்காக நீக்கப்படுகின்றன. சுகம் என்பது அருள், அதனுடைய தேவைகள் சுகத்திற்கு பின்னால் என்ன இருக்கின்றதோ அவ்வளவும் அழகான உயிரோட்டமானது இருக்கிறது. அவை அவ்வளவும் நீக்கப்பட்டு அருள் நீக்கப்பட்டு பொருளாக நமக்கு வந்து சேர்கின்றது. நாம் கடவுளையே படைப்பவர்கள், பெரும்பாலானவர்கள் கடவுளை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடவுளுக்கு ஒரு உருவம் வைத்துவிட்டு அதற்கு கண்களும் காதுகளும் இருக்கின்றன. ஆனால் அந்த கண்களுக்கும் காதுகளுக்கும் இவர்கள் உயிரூட்டுவதில்லை, அது பார்க்காது கேட்காது. எனினும் இதனையே நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்கின்றோம், இது எங்களுடைய ஒருமித்த அறிவாற்றலுக்கும் சிந்தனைக்கும் என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காக நான் இதில் என்னுடைய ஒருமித்த எண்ணத்தை கொண்டு வரும் பொழுது அதிலிருந்து எனக்கு மனம் அமைதி கிடைக்கிறது என்று கூறுகின்றார்கள். அவ்விதமாக இவர்கள் தங்களுடைய உருவங்களுக்கு உயிரில்லாத அந்த படைப்புகளுக்கு தங்களையே இவர்கள் சமர்ப்பிக்கின்றனர். இவர்கள் படைப்புகளில் மிக உயர்ந்த படைப்பு கடவுளை உருவாக்கியதுதான். அந்த கடவுளுக்கு கண்களையும் காதுகளையும் படைத்து அவற்றுக்கு உயிர் கொடுப்பு தெரியாமல் இருந்தாலும் இவர்கள் சொல்லக்கூடிய கூற்று இவைதான் கடவுள்கள், இதுதான் எங்களுடைய வழிமுறை. மற்றபடி கடவுள் இருக்கின்றான் என்று நாங்கள் அறிய மாட்டோம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் கடவுளுடன் இருக்கின்றான் என்பதை உங்களுக்கு அறிவித்தது எது? மேலும் மேலும் அவர்களை சிந்தனைகளுக்குரிய கேள்விகளை கேட்கும் பொழுது பரம்பொருள் ஒன்றுதான் என்று கூறுவார்கள். அதனை அறிவதற்கு தகுதி சாமர மக்களுக்கு கிடையாது என்று அந்தந்த போதகர்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார்கள். ஆனால் ஒவ்வொருவருடைய மனதிலும் இறைவன் ஒருவன் உண்டு என்று, பொய்யான தெய்வங்கள் தெய்வங்கள் இல்லை என்றும், இறைவன் நமக்கு கற்பித்தது நமக்கு அவன் உறுதியாக வாக்கு அளித்தது, என்னை செய்வது இறைவன் இல்லை என்று வாக்கு அளித்தது அவ்வளவும் உண்மையானது. இது எப்பொழுது தெரியும் என்றால் இவர்களுடைய குற்றத்தின் காரணமாக இவர்கள் உயிரற்று விடும் பொழுது, உயிரோட்டம் உள்ளவர்கள் உயிரோட்டம் அற்று போனவர்கள் உயிரோட்டம் அற்றுவிட்டதையே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் உயிரோட்டமற்றதை ஏற்றுக்கொண்டதன் காரணமாகவும் அவர்களுடைய உயிரோட்டம் குறைந்துவிட்டது. அந்த உயிரோட்டம் இருக்கும் வரையில் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளில் வாழ்வார்கள். உயிரோட்டம் அற்று போகும் பொழுது உணர்ச்சிகளில் வாழ்வார்கள். இந்த நேரத்தில் என்னுடைய கடவுள் இதுதான் என்று பல தெய்வங்களை வைத்துக் கொண்டு, உருவங்களை வைத்துக் கொண்டு இவர்கள் அவற்றை கும்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அவற்றை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு வழிபாடு செய்கின்றார்கள், இன்னும் ஆராதனையை மேற்கொள்கின்றார்கள். இந்த நிலையில் அவர்களுக்கு ஒரு பெரும் துன்பம் வருகிறது. இதற்கு காரணம் அவர்கள் உயிரோட்டம் குறைந்துவிட்டதன் காரணமாக ஒவ்வொரு பொருளையும் ஜனப்பொருள் அவ்வளவையும் தங்களுடைய வாழ்க்கைக்கு சுகத்துக்கு ஆதாரமாக ஆக்கிக் கொண்டார்கள். ஒரு உணவு இருந்தால் அந்த உணவு போன்ற ஒரு மரக்கட்டையை வைத்துக் கொண்டு இதுதான் உணவு என்று நான் சொல்ல முடியாது. அது கலப்படம். எப்படி என்றால் மிளகாய்த்தூளில் செங்கல் பொடியை கலப்பது உயிரற்றது, நான் உயிர் உள்ளது மிளகாய்த்தூள், அதில் நான் கலப்பம் செய்கின்றேன். அரிசியில் கல்லை பொறுகின்றேன், அதை போன்ற அரிசி அமைப்பை போன்ற ஒன்றை அமைத்து அதை நான் சேர்க்கின்றேன், அல்லது அதை போன்ற ஒரு வடிவத்துக்கு கல்லை அமைக்கின்றேன். கல்லுக்கு உயிர் கிடையாது, ஆனால் அரிசிக்கு உயிர் உண்டு. ஒவ்வொரு பொருளிலும் உயிரோட்டம் இருக்குமானால் அது சொன்னாக இருக்குமானால் அது எனக்கு வாழ்க்கைக்குரிய ஆதாயத்தை நீக்கி, அதாவது சுகமான அருளை நீக்கி, நட்சத்திரத்திற்குரிய ஒரு ஜனப்பொருளை கொண்டு நான் எனக்கே செய்து கொள்ளக்கூடிய தீமைகளில் நான் ஆகின்றேன். குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு அந்த உயிரோட்டம் குறைந்து பாதி உயிரோட்டமும் பாதி உயிரோட்டம் மற்றதும் கெட்டிப்போனதாக இருக்கின்றது. அதற்குரிய இந்த கல்லை சேர்க்கின்றேனே அதற்கு இணையானதாக ஆக்கிக் கொண்டு மற்றவர்கள் ஏமாற்றம் தொட்டாக அங்கு எனக்கு உயிரோட்டம் இல்லாத அந்த கருத்தில் இங்கு எனக்கு மோசங்கள் அதிகமாகின்றன. என்னுடைய ஜனத்தன் என்று அவர்கள் குழப்பங்களில் இருக்கின்றார்களோ, இன்னும் தங்களுடைய இறைவனை மறந்து விடுகின்றார்களோ, இதுதான் வாழ்க்கை. பணம் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? உணவுதான் முக்கியம், பணம் முக்கியமல்ல என்று கூறும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியில் நாம் இல்லை. ஆனால் தெளிவாக நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு உணவுதான் முக்கியம், பணம் முக்கியம் அல்ல. அல்லாவின் வார்க்கது உண்மையானது. உணவு முக்கியம், பணம் முக்கியம் அல்ல என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாயம் இருந்த போதிலும் இது பெரும் சந்தேகம். எப்படி என்று அந்த அளவுக்கு உயிரோட்டம் பெற்றுவிட்டது. இப்பொழுதுதான் நான் உண்ணக்கூடிய உணவில் அந்த சுகம் என்ற ஆதாரம் அருள் நீக்கப்பட்டு விட்டது. சுகத்திற்கான ஆதாரம் அருளாக இருக்கின்றது, அந்த அருள் உயிரை படைக்கின்றது. சுகத்திற்கான ஆதாரம் நீக்கப்பட்டு விட்டது. அவர்கள் ஒன்று ஜனத்தொருளை சாப்பிடுகின்றார்கள், அது அவர்களுடைய உடலில் ஒட்டாது, அல்லது கெட்டிப்போனது, பாதி உயிரோட்டம் கெட்டுவிட்டது. இவர்களுடைய நிலையற்ற சிந்தனையின் காரணமாக, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாக அவர்களுக்கு பாதி உயிரோட்டம் அற்றுப்போய்விட்டது. அல்லது பெரும்பாலும் அந்த உணவுப் பொருள்களிலிருந்து சக்தியான நீக்கப்பட்டுவிட்டது. விதமாக தங்களுடைய இறைவனுக்கு விரோதமாகவே இவர்கள் வாழ ஆரம்பிக்கின்றார்கள். இறை சக்தி உள்ளுக்குள் இருக்கிறது எப்பொழுதும். முக்கியம். இறைவனுடைய படைப்பில் எந்த ஒன்றும் அழகுக்கு குறைவில்லை, வெளிப்படையான அழகு குறைவில்லை. அந்த வெளிப்படையான அழகும் அழகுடையதாக இருக்கும், அங்கு குணம் அழகாக இருப்பானால் அந்த கலையான முகத்திற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. ஆனால் இவர்கள் பார்த்ததோ வெறும் பொருளை. மொத்தம் முழியமாக தோல் நல்லா இருக்கிற, ஹைட் நல்லா இருக்கிற, குணமுடைய பாகங்கள் நன்றாக இருக்கின்றனவா என்று இவற்றை பார்க்கின்றார்களே தவிர, பெண்ணை பார்ப்பதும் மானை பார்ப்பதும் குணவான்களாக இருக்கின்றார்களா, குணவதிகளாக இருக்கின்றார்களா என்பதை அவர்கள் பார்ப்பதில்லை. காரணம், இவர்கள் ஜனங்களாக ஆகியிருக்கனர், தோல்விகளை வெளிப்படுகின்றனர். எது வெளிப்படையாக தோன்றுகின்றதோ அதனை வெளிப்படுகின்றனர். ஆனால் உள்ளுக்குள் இறைவன் கூறியிருக்கின்றது, அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. நீங்கள் சிந்தனையில் வாருங்கள், உங்களுடைய உள்ளத்திற்கு வாருங்கள். குணம் முக்கியம் என்பது தெரியும். பொருளாக இருக்கக்கூடிய வெளிப்படையாக உருவமாக இருக்கக்கூடியது முக்கியமல்ல. இருந்தாலும் நான் வெளிப்படையாக இருக்கக்கூடிய உருவத்தினுடைய அழகை பார்க்கின்றேன். அந்த உலகத்தின் அந்த உருவத்தினுடைய அழகை பார்க்கும் பொழுது நான் குணம் பெற்றுவிட்டேன். என்னுடைய ஆதாரம், வாழ்வின் ஆதாரமும் சுகத்தின் ஆதாரமும் அங்கு கெட்டுவிட்டது. எனவே பெரும்பாலான கணவன் மனைவி குடும்பத்தில் பெரும் சச்சரவுகளும் சண்டைகளும், அவர்களிடம் மனதின் ஈடுபாடு இல்லவே இல்லை. அந்த மனதின் ஈடுபாடு இல்லாததன் காரணமாக அவர்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாகிவிட்டார்கள், பெரும் கஷ்டங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவருக்கொருவர் எந்த நன்மையையும் ஒருவர் மற்றவருக்கு கொடுப்பதாக இல்லை. அந்த நன்மைகளில் அவர்கள் வாழ்பவர்களாகவும் இல்லை. இருந்தாலும் ஊர் உலகத்திற்கு கல்விப்பதற்காக வாழ்கின்றார்கள். நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம். ஊரில் பார்த்தா தப்பா நினைக்கும். இங்கேயும் மற்ற மனிதர்களுக்காக, அவர்களுடைய வெளிப்படையான உறவுக்காக வேண்டி இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பிற மக்களுக்கு தாங்கள் ஒற்றுமையாக இருப்பது போன்று காட்டிக் கொள்கின்றார்கள். ஆனால் தங்களுக்கு இல்லை நன்மையும் சுகமும் நிலவ வேண்டும் என்று விரும்பவில்லை. ஜனங்களாக ஆகிவிட்டார்கள். காரணம், இவர்கள் உருவங்களை வழிபடுகின்றார்கள். இவர்கள் உள்ளத்தின் பால் வழிநிறுத்தப்பட்டவர்களாக இல்லை. உள்ளத்தின் பால் யார் வழிநிறுத்தப்படுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக இறைவனுடைய அன்பை கொண்டு உயர்வான தகுதிகளில் வாழ்பவர்கள். அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. அந்த வாக்குறுதியானது உங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்றன. எப்பொழுது என்னுடைய தீமைகள் இவ்விதமாக வெளியாக இருக்கின்றதோ அந்த நாளில் நான் கை செய்த பட்டமாக ஆகிடுகின்றேன், என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த நேரத்தில் நாம் உணர்வு பெறுகின்றோம், என் இறைவனே என்று. அந்த நேரத்திலும் அந்த இறைவனே என்று போகும் பொழுது உருவங்கள் தான் எனக்கு மனதில் கொள்கின்றன. என்னுடைய பூஜை இடமுக்கில் நிற்கின்றேன், என்னுடைய தொழுகை அறைக்குள் நிற்கின்றேன், என்னுடைய ஜபம் செய்யக்கூடிய அந்த அமைப்பில் நான் ஆகிவிடுகின்றேன். இவ்வளவு கஷ்டங்களிலும் அந்த உருவங்களைத்தான் நான் தெய்வமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த தெய்வங்களில் ஒன்று கூட எனக்கு உதவி செய்வது இல்லை. அந்த நேரம் வரும்பொழுது நான் எதை இழந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றனோ அந்த இழப்பு ஏற்படுகின்றது, இரவு தோன்றுகின்றது. அந்த இழப்பு ஏற்பட்ட அந்த நேரத்தில் நான் இவையெல்லாம் கடவுள்களா என்று சிறையை உடைப்பேன், மசூதி இருக்கும் செல்ல மாட்டேன், தொழுகையை நிறுத்திடுவேன். எனக்கு இறைவனை பற்றிய பலவிதமான எண்ணங்கள் அங்கு தோன்றுகின்றன, இருக்கின்றன இல்லையா, கடவுளுக்கு கண் இல்லையா, கடவுளுக்கு இருதயமே இல்லையா என்றெல்லாம் கேட்போம். நிச்சயமாக அவருக்கு இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் படைத்த அந்த சிலைகளுக்கு கண்கள் கால்கின்றன, ஆனால் கண் இல்லை காது இல்லை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். இல்லவே இல்லையா என்று கேட்கின்றீர்களே, இல்லை என்பது தெரியும் ஏற்கனவே உங்களுக்கு. அவற்றுக்கு நீங்கள் உயிர் கொடுத்தவர்கள் இல்லை. நீங்கள் கண்களை செதுக்கினீர்கள், காதுகளை செதுக்கினீர்கள், வரைந்தீர்கள், அவ்வளவு சத்ரூபமாகவும் வரைந்தீர்கள், உங்களுடைய கற்பனையில் அவ்வளவு கட்டினீர்கள். ஆனால் உயிர் கொடுக்க முடியவில்லை. உயிர் உங்களுக்கு வாழ்க்கையின் ஆதாரம். இப்பொழுது எனக்கு அந்த உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது உணவு. அந்த உணவை இறைவன் வானங்களில் இருந்தும் படைக்கின்றான், பூமியிலிருந்தும் படைக்கின்றான், இவை இரண்டையும் சேர்த்தும் படைக்கின்றான். வானங்களிலிருந்து எனக்கு கிடைக்கிற உணவு காற்றாக இருக்கின்றது. பெரும்பாலும் அந்த காற்று இல்லை என்றால் வாழ்க்கையே கிடையாது. அவ்வளவு உயிரினமும் அழிந்து போகும், வானங்களும் பூமியும் அழிந்து போகும். அந்த காற்றை நான் படைப்பவர்கள் இல்லை. ஒரு நிமிடம் காற்றை நீங்கள் அமர்த்திவிட்டால் போதுமானது, நாம் இறந்து போவோம். ஒரு நிமிடம் மூச்சை பிடித்துக் கொண்டிருந்தால் போதும், நாம் அவ்வளவுகளும் அழிந்து போவோம். ஆனாலும் நாம் அந்த கனப்பொழுதில் நான் மறைக்கின்றேனே காற்று இல்லாமல் அந்த நேரத்தை நான் தவறுகின்றேன். இவர்களுடைய அறிவெல்லாம் பின்னர் தண்ணீராக மாறுகின்றது, உருவமாக அங்கிருந்து ஆரம்பமாகின்றது. ஒவ்வொரு பொருளையும் இவர்கள் படைக்க ஆரம்பிக்கின்றார்கள். அறிந்து கொள்ளுங்கள், இது உயிரோட்டம் கிடையாது. குளம் குட்டைகள் நிச்சயமாக மீன் குஞ்சுகளும் தவளைகளும் அங்கு உருவாகும். ஆனால் இவர்கள் பாட்டிலில் நடக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு புழு பூச்சி கூட இருக்கக்கூடாது. உயிரோட்டம் இல்லாத தண்ணீர் என்பதை அது அறிவிக்கும். தாங்கள் ஒரு நுண்ணுயிர் கூட வாழ முடியாத அளவுக்கு உயிரோட்டம் இல்லாத இந்த தண்ணீரில் உங்களுடைய வாழ்க்கையை அழைத்துக் கொள்ளப் போகிறீர்களா? இருந்தாலும் அவர்கள் குறிக்கின்றார்கள், அவர்களுடைய உயிரோட்டம் பெற்றுக் கொண்டு வருகின்றது. அவர்கள் அறிய மாட்டார்கள், படிப்படியாக அவர்கள் முன்பாகவே அவர்களுடைய உயிரோட்டம் பெற்று வருகின்றது. இதனை அவர்கள் அறிகிறார்கள் இல்லை, அறியவும் முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஜடப்பொருள்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். உயிரோட்டத்திற்கு பதிலாக உயிரோட்டம் இல்லாத அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவர்கள். இன்று இறைவனுக்கும் நமக்கும் இடையே நிச்சயமாக உறுதிமொழிகள் பரிமாற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இறைவனுடைய வாக்குறுதி அல்லாத வாக்குறுதி உண்மையானது. அந்த இறைவன் யார் என்றால், உங்களுடைய உயிரோட்டத்திற்கு உங்களுடைய சுகமான அந்த உணர்வுக்கு அதிபதி. உங்களுடைய உணர்வு அவ்வளவும் அகிலங்களின் சேர்க்கையை கொண்டு அதனுடைய உயிர்த்தன்மையை கொண்டு உங்களுக்காக அவை தங்களுடைய சக்திகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. அது அழகான செய்தியாக உங்களுடைய உள்ளத்தில் வாங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் சரி, நான் சுகமாக வாழ வேண்டும், அந்த சுகம் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உணர்கின்றீர்கள், அந்த உணர்வு உங்களின் நெஞ்சத்தில் இருந்தாலும் என்னுடைய கண்களுக்கு காதுகளுக்கு விழுந்து என்று சொல்கின்றோம், என்னுடைய தோள்களுக்கு விழுந்து என்று சொல்கின்றோம், என்னுடைய சருதங்கள் அவ்வளவுக்கும் எனக்கு அது உறவு என்று வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உறவுக்கு மேல் எந்த உறவும் இல்லை என்று யாரெல்லாம் உலக வழிபாடு கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் உயிரை விட்டுவிட்டு உடலை விரும்புவார்கள். அந்த உடலை இவர்கள் சுகப்படுத்துகின்றேன் என்று, ஆனால் அந்த உடலை இவர்கள் நாசப்படுத்த முடியுமே தவிர, வெட்டித்து எரிய முடியுமே தவிர, அவற்றை சுகப்படுத்தி அவற்றை மீண்டும் இயங்க செய்து பிறகு அந்த சுகங்களை வாழ்விப்பது என்பது ஒரு காலம் இல்லை. நம்பிக்கை என்பது இப்பொழுது நமக்கு தேவை. இறைவனுடைய வாக்கு உறுதியானது, அவன் எனக்கு நினைவூட்டுவான் என்பது மீது நம்பிக்கை. நினைவூட்டுபவனே, உன்னுடைய வாக்குறுதிகளை எனக்கு நினைவூட்டுபவனே, அதனுடைய உண்மைகளை எனக்கு அறிவிப்பவனே என்று அறிவிப்பவனும் நினைவூட்டுபவனும் என்ற இந்த இரண்டும் இறைவனுடைய பெயராக இருக்கிறது. அகிலங்களின் இறைவனை என்று குறிப்பிடும் பொழுது, அகிலங்களை படைத்தவன் அவ்வளவு சக்தி போக்கிறேன் கொண்டு எனக்கு சுகம் அளித்துக் கொண்டிருக்கின்றாய், எனக்கு உணர்வளித்துக் கொண்டிருக்கின்றாய், அந்த உணர்வின் மீது எனக்கு சுகம் இருக்கின்றது, அதில் அருள் இருக்கின்றது. அந்த அருளானது பார்க்க முடியாது, அதிலிருந்து கிடைக்கிற சுகத்தையும் பார்க்க முடியாது. சுகத்துக்கான ஆதாரம் உயிரோட்டம் அல்ல அருள். அந்த அருளிலிருந்து உயிரோட்டம் படைக்கப்பட வேண்டும். இருக்கக்கூடிய உயிரோட்டத்தை நாம் நம்முடைய அறிவை கொண்டு சிதைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு அழகான ஒரு உதாரணம் உங்களுடைய மருத்துவம். அந்த மருத்துவத்தில் இவர்கள் உயிரை விட்டுவிட்டார்கள், உடலை பார்க்கின்றார்கள், கனமாக பார்க்கின்றார்கள். ஏனென்றால் மருத்துவம் என்பது ஒரு வழிபாடு. உங்களுக்கு ஒரு உறுப்பு இயங்கவில்லை என்றால் அதற்கு உயிரோட்டம் இல்லை. அந்த உயிர் ஏன் என்றால் இல்லை என்றால் அதற்கு இறைவனுடைய அருள் இல்லை. அந்த அருள் இல்லை ஏன் என்றால் நீங்கள் இறைவனுக்கு மாறு செய்கின்றீர்கள். இந்த அகிலங்கள் அவ்வளவும் உங்களுடைய மாறுபட்ட நிலையை, நிராகரித்துக் கொண்டிருக்கிற நிலையை, அலட்சிய போக்கை கவனித்துக் கொண்டிருக்கின்றன. இறைவனுடைய அனுமதி அவற்றிற்கு உண்டு. யார் என்னுடைய நினைவிலிருந்தும் விலகுகின்றார்களோ, என்னை அவர்கள் நன்றியோடு நினைவு கூறுவதில் இருந்தும், அதாவது என்னை துதிப்பதில் இருந்தும், துதிப்பது என்பது நன்றியோடு நினைவு கூறுதல், என்னை நன்றியோடு நினைவு கூறுவதிலிருந்தும் யார் விலகுகின்றார்களோ அவர்களுக்கு கெட்ட சக்திகள் இருக்கின்றனவே, அவற்றை அனுமதித்துவிடுங்கள். அவர்களுடைய அளவீடு என்ன, அனுமதிக்கப்பட்ட அளவீடு என்ன என்பதை இறைவன் நிர்ணயித்திருக்கின்றான். அதை கொண்டு நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்கு அனுமதி இருக்கின்றான். எந்த அளவுக்கு விலகுகின்றார்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெற்ற சக்திகள் அவர்களை சூழும்படி வழிவிடுங்கள். அதுவரையில் இந்த நல்ல சூழ்நிலைகள் இறைவனுடைய சூழ்நிலை, எனக்காக உருவாக்கப்பட்ட சூழ்நிலை என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. எந்த கெட்ட எண்ணங்களும் என்னிடம் வந்து சேராமல், அந்த கெட்ட எண்ணங்கள் என்னவென்றால் என்னை ஜடப்பொருளாக ஆக்கிடக்கூடிய, உணர்வற்ற நிலையில் ஆக்கிடக்கூடிய, உணர்ச்சிகளுக்கு கொள்ளக்கூடிய அந்த சக்தி, அதாவது வெளிப்படையான உருவத்தின் பால் என்னை தள்ளக்கூடிய அந்த சக்தி, ஆனால் மறைவான இறைவனுடைய ஆற்றலை கொண்டு நான் வாழக்கூடிய அந்த சக்தியை என்னை விட்டு மறக்கடித்து உலகத்தினுடைய அவ்வளவு பொருள்களை கொண்டு கொண்ட இச்சைகளின் மீதும் அல்லது அவற்றினுடைய ஆறுகளின் மீதும் அவற்றின் மீதுதான் நான் வாழ வேண்டும் என்று அந்த எண்ணத்தின் மீதும் நான் அமைக்கப்பட்டதிலிருந்து இறைவன் என்னை பாதுகாப்பது நிச்சயமாக விலகிக் கொண்டான். இதுவரை பாதுகாத்துக் கொண்டிருந்தான். இவற்றையே இறைவன் நமக்காக ஒவ்வொருவருக்கும் படிக்கக்கூடிய அட்மாஸ்பியர் உள்ள சூழ்நிலை சூழ்நிலை என்பது அந்த சூழ்நிலை சரியில்லை என்பது என்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய உயிரோட்டம் உள்ள நிலை எனக்கு சரியாக இல்லை. சூழ்நிலை சூழ்நிலை என்று கூறுகின்றோம். என்னை சூழ்ந்து என்னுடைய ஒவ்வொருவரையும் சூழ்ந்து அந்த நிலைப்பாக இருக்கின்றது இறைவன் அனுமதியைக் கொண்டு. இந்த சூழ்நிலையானது வானங்கள் மேலாக இருக்கக்கூடிய அந்த சுற்று மண்டலம் இருக்கிறது அட்மாஸ்பியர், அதே மாதிரி நமக்கும் ஒரு ஆர்பிட் இருக்கின்றது. சுற்றி இருக்கக்கூடிய என்னை எனக்காக பாதுகாக்கக்கூடிய எனக்கு மட்டுமே என்று உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதில் கேடுகளுக்கான நன்மையும் இருக்கலாம். நன்மையான சூழ்நிலை எவரும் தடுத்துட முடியாது, கேடான சூழ்நிலை எவரும் அவர்களை விடுவித்துட முடியாது. எனக்கு ஒரு பிசினஸ் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் தொழில் இருக்கின்றது. அந்த தொழிலில் நான் முன்னேற்றம் அடைய வேண்டும், அந்த தொழிலில் எனக்கு உயிர் வேண்டும். அது இருக்கக்கூடிய தொழில்கள் அல்ல, அந்த தொழிலில் எனக்கு உயிர் வேண்டும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தொழிலும் உயிர் வேண்டும். நான் என் கைகளால் எதனை அமைக்கின்றேனோ, என் கைகளால் எதனை செய்கின்றேனோ, எந்த காரியம் செய்தாலும் சரி என்னுடைய கைகளுக்கும் உயிர் வேண்டும். இன்னும் நான் பரிமாறக்கூடிய என்னுடைய எனக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களிடையே நான் பரிமாறக்கூடிய அந்த ஒரு தொழில் மீது உயிர் வேண்டும். அப்படியானால் ஜடப்பொருளாக இருக்கின்றது உயிரளிப்பது உங்களுடைய எண்ணங்களின் தூய்மை உயிரளிக்கிறது. உயிர் அற்றதிலிருந்து ஜடப்பொருள்களிலிருந்து உயிருள்ளதை கொண்டு வருபவன் இறைவன் தான். அத்தியாயம் 3:27 உயிர் அற்றதிலிருந்து உயிருள்ளதை கொண்டு வருபவன் இறைவன் தான். அத்தியாயம் 3:27 அதே மாதிரி உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளிப்படுத்துபவனும் அவன் தான். யாரொருவர் உணர்விலிருந்து வெளிப்படுகின்றார்களோ அவர்களிடம் செய்து கொண்ட வாக்குறுதிகளிலிருந்தும் அவன் அந்த வாக்குறுதியை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கும் பொழுதே வெளியேறுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த உயிரோட்டம் குறைந்துவிட்டது. இனி அவர்களுடைய பேச்சில் சுகம் கிடையாது, அவருடைய பேச்சில் சப்தம் இருக்கும், அதில் விளக்கம் கிடையாது. அவருடைய பேச்சில் எந்த விதமான உண்மைக்குரிய ஒரு வடிவம் உண்மைக்கான ஒரு செல்வம் இருக்காது, ஒரு செயலும் இருக்காது. உண்மைக்கான எந்த ஒரு தாக்கமும் அங்கு இருக்காது. அந்த உண்மைக்கான தாக்கம் இருக்குமானால் அவை கெட்ட சக்திகளை அழித்திருக்கும். அந்த உண்மைக்கான தாக்கம் இருக்குமானால் கெட்ட சக்திகள் நாம் தடுத்திருக்கும். அந்த கெட்ட சக்தியின் ஒட்டுமொத்த உருவம் செய்தனாக இருக்கின்றது. அந்த உண்மைக்குரிய ஆற்றலானது நம்முடைய உள்ளத்தில் நான் தவறு செய்யும் பொழுது எனக்காக நினைவுற்று போன இறைவன் தான் நீ தவறு செய்கின்றாய் என்பதை, நான் பொய் சொல்லும் போது நீ பொய் சொல்கின்றாய் என்பதை உணர்த்து போன இறைவன் தான். எந்த அளவுக்கு பொய் சொல்லும் போது உடன் நடுங்குகின்றதோ அந்த அளவுக்கு உயிரோட்டம் வைக்கிறது என்று சொல்லுங்கள். எந்த அளவுக்கு தவறான காரியத்தில் ஈடுபடும் பொழுது என்னுடைய உடல் நடுங்குகின்றதோ, நம்ம கை கல்விகளுக்கு நடுங்குகின்றதோ அந்த அளவுக்கு உயிரோட்டம் வைக்கிறது என்று சொல்லுங்கள். நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய அங்கு அவயங்கள் எல்லாம் நடுங்குகின்றன. ஒரு தவறான காரியத்தில் முதன்முறையாக நான் ஈடுபடும் பொழுது அங்கு என்னுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும், இறைவன் பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கு இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அதனையும் மீறி நான் அந்த காலத்தில் ஈடுபடும் பொழுது உள்ளங்கள் எல்லாம் நடுங்குகின்றன, கை கால் அவ்வளவு நடுங்க ஆரம்பிக்கின்றது. இந்த காரியத்தை செய்யக்கூடாது. நான் பொருள் என்ற அடிப்படை கிழங்கி கொண்டிருக்கின்றேன். இறைவனுடைய நாட்டத்தையும் மீறி, அவனுடைய அறிவிப்பையும் மீறி, அவனுடைய எச்சரிக்கையையும் மீறி நான் தவறுகள் குறைந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய அபயங்கள் எல்லாம் நடுங்குகின்றன. நாம் இந்த நிலையில் நிச்சயமாக உணர்வு பெற்றவர்களாக மாற வேண்டி இப்பொழுதே நாம் இறைவனுடைய வாக்குறுதிகளோடு கலந்து விடுகின்றோம். என் இறைவனே உண்மையை கொண்டு என்னை வாழ வைப்பாயாக, சத்தியத்தை கொண்டு வாழ வைப்பாயாக. சத்தியத்தை இறைவனே உண்மையாளனை அவனை அடையுங்கள் அவனுடைய பெயர்களில் உள்ளதாகும். நிச்சயமாக யார் பயபக்தியாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உயிரளிப்பதாகும். ஆமீன். உயிரோட்டம் உள்ளது எது என்றால் யார் பயபக்தியில் இருக்கின்றார்களோ அவர்கள். ஏனென்றால் பல நிலைகளில் நான் இந்த உலகத்தினுடைய மாயைகளில் சிக்கிக்கொண்டு வாழும் பொழுது உலகம்தான் வாழ்க்கை என்று வானங்கள் முதலாக பூமி வரையிலும் அதில் இருக்கக்கூடிய அலங்காரங்களையும் மனதுடைய கண்டுபிடிப்புகளையும் வைத்துக் கொண்டு இது இல்லாமல் வாழ்க்கை ஏது என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் இறங்கி வரும் பொழுது உணர்வுகள் அவ்வளவுமே நாம் அதனை மறத்தவர்களாகவும் அதை பற்றி மறத்துப்பவர்களாகவும் ஆகி உலகத்து அடிப்படையில் பொருள்களை பயன்படுகின்றோம். அந்த பொருள் நன்றி இறங்கும் பொழுது உள்ளங்களும் கைகால்களும் நடுங்க ஆரம்பிக்கின்றன. உங்களுடைய அவயவங்கள் உயிரோட்டத்தை இழக்கின்றன. அந்த உயிரோட்டத்தின் இழப்பின் காரணமாக பல தொந்தரவுகள் உலக நிலும் சரி, உங்களுடைய பொருள் ஆதாரத்தின் அடிப்படையிலும் சரி உயிரோட்டம் குறைந்துவிட்டது. பொருள் ஆதாரம், சுகம் ஆதாரம், இந்த இரண்டுக்குமே உயிரோட்டமாக குறைந்துவிட்டது. சுகத்திற்கான ஆதாரம் உயிர், அந்த உயிர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய உள்ளம் சுகமாக இருக்கின்றது. இப்பொழுது உயிர் அற்றதாக மாறுகின்றது. உயிர் உள்ளதிலிருந்து அவன் அல்லாஹ் தன்னுடைய அருளை நீக்கிடுகின்றான். அப்பொழுது அது உயிர் ஜலமாக ஆகும் பொழுது நான் என் நெஞ்சத்தில் பாரத்தையும் நெருக்கடியையும் எழுதுகின்றேன். இதுவரையில் அது இல்லை. ஒரு சனத்தில் அந்த நெஞ்சமானது நெருக்கடிக்குள்ளாகி பாரமாக ஆகிவிடுகின்றது, கவலைக்குள்ளாக ஆகிவிடுகின்றது. இந்த பொருளாதாரம், சுகாதாரம், இந்த இரண்டுக்குமே உயிரோட்டமும் இறைவனுடைய அருளும். இரண்டு அருளின் காரணமாக உயிரோட்டம் நினைக்கிறது அங்கு. அவனுடைய ஆக என்ற அந்த சொல்லின் காரணமாக அந்த உயிரோட்டம் நினைக்கிறது அங்கு. அந்த உயிரோட்டத்தின் மீது நாம் நிச்சயமாக அந்த உயிருக்கு ஆதாரமாக இருக்கிற அருளை நாம் மறப்பவர்களாக ஆகிடக்கூடாது. உயிருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த நண்பர்களை நாம் நம்முடைய கவனத்தில் கொண்டாக வேண்டும். சுகா ஆதாரமும் பொருளாக இருக்கக்கூடிய ஆதாரமும், சுகாதாரம் பொருளாதாரம் என்ற இரண்டுமே இறைவனுடைய உயிரோட்டத்தில் இருக்கின்றது. அந்த உயிரோட்டம் ஒரு அருளுக்கு கீழே இருக்கக்கூடியது. இன்னும் கொஞ்சம் ஜலப்பொருளாக அது ஆகிவிட்டது. அந்த உயிரோட்டத்தை கூட இவர்கள் ஆக்சிஜன் மாஸ்க் கொண்டு, நான் சிலிண்டரை கொண்டு அவர்களுக்கு உயிர்த்தம் கொடுத்துடுவேன் என்ற அளவுக்கு தான். எப்பொழுது இவர்கள் ஆர்டிபிஷியல் வென்டிலேஷன் செயற்கையான சுவாசத்தை கொடுக்கின்றார்களோ அப்பொழுது அவனுடைய மூளை நரம்புகளை நாம் காணாகின்றன என்பது உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு வலிப்பு நோய்களும் வந்து இதை கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது பெரும்பாலானோர் வந்து விடுகின்றார்கள். இங்கு நாம் அறிய வேண்டும், உங்களுடைய கற்பனைகள் சுகாதாரத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் கேடு. உங்களுடைய உணர்வின் மீது நீங்கள் வாழும் பொழுது அது சுகாதாரத்திற்கும் வழிவிருக்கிறது, உங்களுடைய பொருளாதாரத்திற்கும் வழிவிருக்கிறது. இந்த உலகத்தை உங்களுக்கு அது அருளாதாரமாக கொண்டு உங்களிடம் விளங்குகின்றது. சூழ்நிலையாக உங்களை சூழ்ந்துள்ள வர்த்தமானது என்ன விசாலமாகின்றது. ஒவ்வொருவருக்கும் அவருடைய சூழ்நிலை நிலை நன்மையான சக்திகளை கொண்டிருக்க வேண்டும். எங்கு கெட்ட சக்திகள் விளைகின்றனவோ அந்த இடத்தில் நான் எனக்கும் எந்த இறைவனுக்கும் இடையே இருக்கிற வாக்குறுதியை நான் மீறிவிடுகின்றேன் அல்லது மறந்துவிடுகின்றேன். மறந்துவிட்டால் நிச்சயமாக நடிப்பதாக இருக்கின்றான். ஆனால் மீறும் பொழுது நிச்சயமாக இறைவனுடைய பார்வை உங்கள் மீது இருக்கின்றது. உங்களுக்கு ஒரு நெருக்கடி நிச்சயமாக உண்டு. அதில் இருந்து எந்த அளவுக்கு நீங்கள் இறைவனை நிராகரிக்கின்றீர்களோ, எந்த அளவுக்கு இறைவனை பற்றி அலட்சியமாக இருக்கின்றீர்களோ அல்லது எந்த அளவுக்கு இறைவனை புறக்கணிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய பாதைகளினுடைய சீர்குலைவு, உங்களுடைய பாதை சீரான பாதை கரடுமுடாக மாறுகின்றது. அந்த விதமான உங்களுடைய பாதைகளிலிருந்து நீங்கள் விலகி செல்லும் பொருட்டு இறைவன் அறிவிக்கக்கூடிய ஒரு வாக்கு, உங்களுடைய இதயத்தில் தூய்மையாளர்களாக ஆகுங்கள், உண்மையை பேசுங்கள், உண்மையை விரும்புங்கள், என்னிடம் ஒப்படையுங்கள், என்னிடம் தேடுங்கள். நீங்கள் அந்த உண்மையை மறந்துவிட்டீர்கள், என்னுடைய வாக்குறுதிகளை மறந்துவிட்டீர்கள். நான் அந்த வாக்குறுதிகளின் மீது உங்களை நிறைத்திருக்க செய்வேன். எனவே நீங்கள் என்னுடைய வாக்குறுதியின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய அவ்வளவு காரியங்களிலும், உலக ஆதாயத்தை கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு காரியங்களிலும் இறைவனை நாட்டம் வேண்டும், இறைவனை அருள் வேண்டும். அந்த உலக ஆதாயம் அவ்வளவுமே உயிரோட்டம் பெற வேண்டும், உங்களுக்காக நெருங்கி வர வேண்டும். நீங்கள் அவற்றை தேடி போகக்கூடாது. உங்களுடைய உயிரோட்டத்தில் மிக உயரிய வழிமுறை அதனை பாதுகாக்க வேண்டி, அதனை அடைய வேண்டி என்னவென்றால் சக்தி வாக்குகளை பேணிக் கொள்ளுங்கள். அவனோடு நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அந்த உடன்படிக்கையை நிறைவேறாவிட்டால் அல்லது அதனை நீங்கள் அடையாவிட்டால் அது என்ன என்பதை நீங்கள் மறந்து போயிருக்கிறார்களால் நிச்சயமாக நீங்கள் 3 நாட்கள் நோன்பு இருக்க வேண்டியதாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய உடன்படிக்கைகளை நீங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் நீங்கள் 3 நாட்கள் தொடர்ந்து நோன்பு நடத்த வேண்டும். 5:89 5:89 நீங்கள் 3 நாட்கள் நோன்பு இருக்க வேண்டும். அந்த நோன்பை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உயிரோட்டம் பெருகும். இறைவனுடைய ஆற்றல் அவனுடைய அவனுடன் நான் செய்து கொண்ட ஒப்பந்த வழக்கினை ஆபத்தில் போதும். இன்னும் நான் இதை தூய்மையாக்கிக் கொள்கிறேன். அந்த ஒப்பந்தம் என்பது என்னுடைய இயற்கை தன்மை கண்ணி மாற்றுகிறது. நான் அவற்றை படித்து வைத்துக் கொண்டு என்னை கட்டாயப்படுத்துவதற்கில்லை. நான் உணரும் பொழுது என் இயற்கை தன்மையை மாறுகின்றது. இந்த இயற்கை தன்மை மாறுவதற்கு முன்பாக நான் என்னுடைய இறைவனம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வாழ்வது எனக்கு பெரும் பாரமாக இருக்கும், பெரும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்பொழுதோ அது அவ்வளவு கஷ்டமாக இல்லை. நான் என்னுடைய இயற்கையிலிருந்து மாற்றப்படுகின்றேன். இந்த இயற்கையிலிருந்து நான் எனக்காக தேவையான அளவுக்கு என்னுடைய எண்ணங்கள் மேலோங்குகின்றது. இந்த மேலோங்குதல் நான் என் இறைவனிடம் முன்னெடுத்திருக்கின்றேன், என் இறைவனிடம் நான் உயர்ந்து கொண்டிருக்கின்றேன், அவனை நான் நெருங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பது அர்த்தமாகும். என்னுடைய எண்ணத்தின் மீது ஒரே ஒரு உணர்வு, அதன் மீது சத்தியமாக உடன்படிக்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய உடன்படிக்கை சத்தியமானது, அந்த சத்தியமான உடன்படிக்கை அவ்வளவும் சத்தியத்தின் மீது நடித்திருக்கின்றது. உன் மனசாட்சியை பெற்று சொல்லி பார்க்கலாம், நீ சொல்லு உண்மையான சில சமயங்களில் கேட்போம். வரம்பு மீது பேச சொல்லும் பொழுது, மனம் நன்றாக பேச சொல்லும் பொழுது, தன் முன்பாக அவருடைய சாட்சியம் அவருக்கு உண்மை இருக்கும் பொழுது, அவர்கள் தங்களுடைய பெருமையின் காரணமாக பேச சொல்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது, எனக்கு எந்த வழியும் இல்லை. மனிதர்கள் அவர்கிட்ட போயிருக்கின்றார்கள், அவர்களிடமோ பொருளாதிக்கம் அதிகமாக இருக்கின்றது, அவர்களுடைய பலம் மனிதர்களுடைய மக்களிடம் இருக்கின்றது, அவருடைய ஆச்சரியம் இருக்கின்றது. என்னால் என்ன செய்ய முடியும், அந்த கடவுளை வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று எனவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எனக்கு ஒரே ஒரு வழி உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய இறைவனிடம் நான் கேட்கின்றேன், அவர்களிடம் எங்கள் மனசை சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுடைய மனசாட்சியின் படி நீங்க பேசுங்க பார்க்கலாம் என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது ஒரு கணம் அவர்கள் திகைப்பார்கள். பின்னர் அதனையும் மீறி அவர்கள் தங்களுடைய பொய்யான வார்த்தைகளைக் கொண்டும் பெருமை கொண்ட வார்த்தைகளைக் கொண்டும் தனக்கு நிகராக யாருமே இல்லை என்ற அளவுக்கும் இறைவனையும் சீராக்கி அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உடன்படிக்கைகளுக்கு மீறி கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய ஒரு வியாபாரத்தில் அல்லது மனிதர்களோடு நான் வைத்துக் கொண்டிருக்கிற உறவு முறைகளில், வியாபாரம் என்பது உறவு முறைகள் தான், எந்த அளவுக்கு நான் மனிதர்களோடு நெருங்கி இருக்கின்றேனோ அந்த அளவுக்கு உறவு முறை பலமாக இருக்கும். அந்த உறவு முறைக்கு நல்லெண்ணம் கொண்டு நான் மனிதர்களை நெருங்கி வந்ததை தவிர விளம்பர யுக்திகளை கொண்டு நெருங்க முடியாது. ஆனாலும் பெரும்பாலும் விளம்பர யுக்திகள் என்பது பொய்யாக ஏமாற்றுவது, அதிலும் கவரக்கூடியது பெண்கள். பெண்களை வைத்துக் கொண்டு விளம்பர பொருளாக ஆக்கி அவர்களை அந்த விளம்பரத்திற்கு தங்களுடைய பொய்களுக்கு ஆதாரமாக ஆக்கியவர்கள் மகாக்கட்டது. இப்பொழுது நாம் பார்க்க முடியும், எங்கெல்லாம் பெண்களை விளம்பர பொருளாக ஆக்குகின்றார்களோ அங்கு அந்த பொருள்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. மதுரை கடற்கரை பெண்களை வைத்துக் கொண்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மனிதர்களில் ஆண் பெண்களில் பெண்கள் கவர்ச்சியானவர்கள். அந்த பெண்களை வைத்துக் கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வியாபாரம் என்றாலும் சரி உடன்படிக்கைக்கு விரோதமாக இருக்கின்றது. அது உடன்படிக்கை என்ன? உங்களுடைய உணர்வின் பக்கம் திரும்புங்கள், உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், உங்களுடைய மூளையின் பக்கமோ உங்களுடைய வெளிப்படையான புறப்படன்களின் பக்கமோ திரும்பிராதீர்கள். பெண்கள் காலிகள் மூக்கு தோல் என்று திரும்பிராதீர்கள். அங்கு உங்களுடைய உயிரட்டம் கட்டியுடன் இறைவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த உடன்படிக்கை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மூச்சிலும் நமக்காக அது புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் அது நிலைநிறுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. நாம் அதை அலட்சியம் செய்தவர்களாக இருக்கின்றோம். உயிர் போய்விட்டால் நீங்கள் மரணமடைவீர்கள் என்பது தெரியும். உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு சுகவீனம் ஏற்படும் என்பது தெரியும். அவ்விதமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு தொழிலிருந்தும் அவன் உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதை வெளிப்படுத்துகின்றான். நீங்கள் திடமான ஒரு பொருளை வைத்துக் கொண்டாலும் சரி, அதற்கு உயிர்களுக்கும் நான் தான், என்னை நம்புங்கள், நான் அதற்கு சார்பாக ஆதாரமாக இருக்கின்றேன், அன்புக்கு ஆதாரமாக இருக்கின்றேன். உங்களோடு செய்த உடன்படிக்கை நீங்கள் அதை நிகழ வேண்டாம், மறந்துட்டவர்கள் ஆகிட வேண்டாம். உயிர் உள்ளதிலிருந்து உயிர்த்ததை வெளிப்படுத்துவோம் நான் தான். நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது பயபக்தியுடன் இருக்கின்றீர்கள். நிச்சயமாக பயபக்தியாளர்களுக்கு உயிர் அளிப்பதாகும். ஆமீன். 46:1 பயபக்தியாளர்களுக்கு விரும்பிப்பதாகும். எனவே உங்களுடைய பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆரம்ப காலங்களில் உங்களுக்கு பயம் இருந்தது, நல்லபடியாக இருக்க வேண்டுமே என்று அது பிரார்த்தனையாகவும் இருந்தது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பயமும் அந்த பிரார்த்தனையும் உங்களுடைய இறைவனிடமிருந்து அருளை கற்றுத் தந்தது. அந்த அருளை கொண்டு அந்த ஒரு பிசினஸ் உயிரோட்டம் பெற்றது. கொடுமையாளர்களுக்கு இது மிக அழகான செய்தி. நீங்கள் கொடுமையை இழப்பதன் காரணமாகத்தான் பெரும்பாலும் இறைவனுடைய பாதையிலிருந்து விலகுகின்றீர்கள், அவசரப்படுகின்றோம். இந்த உலகத்தினுடைய மாய் ஒவ்வொரு பொருளும் நம்மை அவசரத்துக்குள்ளாக்குகின்றது. பிறருடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கின்றோம், அதுவும் அவசரத்துக்குள்ளாகின்றது. எவ்வளவுதான் இந்த உலகத்தில் நீங்கள் கொள்கை பார்த்தாலும் அதில் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தாலும் சரி, உலகத்திலேயே மிகப்பெரும் கோபுரம், மிகப்பெரும் டவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய துபாய் தவறாக இருந்தாலும் சரி, அல்லது இரட்டை கோபுரங்கள் என்று சொல்லக்கூடிய மலேசியாவில் இரட்டை கோபுரங்களாக இருந்தாலும் சரி, அவை உங்களை நிச்சயமாக இறைவனுடைய அருளை விட்டும் இது பெரிதாக இருக்கின்றது என்று அதன் பக்கம் உங்களுடைய எண்ணங்கள் திரும்பி மாயைக்குள் சிக்கிட வேண்டாம் என்று நிலையை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவோம் என்று நம்முடைய நிலையை மாறுகிறது. எண்ணம் ஒன்றுதான், எண்ணங்கள் சிதைந்து விட்டன, அவை உங்களுடைய யோசனைகளாகவும் கற்பனைகளாகவும் மாறிவிடும். அங்கு உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது உங்களுடைய பாதையெல்லாம் இறைவன் ஒருவன் போதுமானவன் என்ற அந்த பாதையின் மீது நீங்கள் எதிர்க்க வேண்டும். அந்த இறை உணர்வு உங்களிடம் இருக்கின்றது. இறைவன் என்பது உணர்வு, அவனிடமிருந்து நேரடியாக கிடைக்கூடிய அந்த உணர்வு. அந்த உணர்வின் மீது நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். உங்களுக்கான வாக்குறுதி சத்தியமானது, நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள். எனவே அந்த சத்தியமானது அங்கு நிலைத்திருக்கின்றது. பின்னர் நீங்கள் உங்களுடைய பெருமையின் காரணமாக இறைவனுக்கு விரோதமாக செல்ல ஆரம்பிக்கின்றீர்கள். அங்கு உங்களுடைய சத்தியம் உங்களுக்கு நிலைத்திருக்காது. உங்களுடைய எண்ணங்கள் உங்களை விட்டு நீங்கிவிடும். அந்த விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் நீங்கிவிட்டால் உங்களுடைய எண்ணம் அங்கு பிரதிபலிக்க ஆரம்பிக்கும், பலனளிக்க ஆரம்பிக்கும் பரிபூர்ணமாக. ஆனால் எண்ணங்கள் என்பது சிதைந்து போகுமானால், இன்னும் சிதைந்து போகுமானால், எண்ணத்தின் அளவில் திரும்பாமல் பாவ மன்னிப்போடு என் இறைவனை எனக்கு நீ மன்னிப்பளிப்பாயாக என்ற பாவ மன்னிப்போடு திரும்பாவிட்டால் நிச்சயமாக எண்ணங்கள் யோசனைகளாக சிதைந்துவிடும். பின்னர் நாம் அந்த யோசனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கும் பொழுது பொருள்களின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பொருள்களின் அடிப்படையில் இருந்து நாம் விலக வேண்டும். அவ்விதமாக நாம் விலகும் போது மட்டும்தான் என்னுடைய யோசனைகள் எண்ணங்களாகவும் அந்த சிந்தனை செறிவு ஆரம்பிக்கின்றது. எங்கு நாம் தவறுகின்றோம், என்ன தவறு செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது யோசனைகளில் இருந்து எண்ணங்களாக மாறுகின்றன. அந்த யோசனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் இடையே வித்தியாசம் என்னவென்றால், யோசனைகளில் நான் செயல்பட ஆரம்பித்திருவேன், அது இன்னும் தோல்வடிப்படையில் இறங்கி எண்ணங்களை விட்டு தோல்வடிப்படையும் இறங்கிவிட்டது. ஆனால் எண்ணங்களாக இருக்கும் பொழுது அந்த எண்ணங்களில் யாரை பார்க்கலாம், என்ன செய்யலாம் என்று திகைத்துக் கொண்டிருப்பேன். அந்த எண்ணங்களின் போதே நீங்கள் திகைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய உங்களுடைய சூழ்நிலை திகைக்கிறது, அது பலவீனம் அடைந்திருக்கின்றது. எட்ட சக்தியை நிறைவதற்கான ஆரம்பம் அது. அந்த எண்ணங்களும் சீர்படுத்தப்படும். கெட்ட எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து கொண்டிருப்பதை விட்டு நான் பாதுகாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உறுதியாக்கப்படுகின்றது. அழகான சூழ்நிலையை நான் அமைக்கப்படுகின்றேன். அப்பொழுது என்னுடைய மனம் அமைதியடைகின்றது. அங்கு எண்ணம் ஒன்றுதான் இருக்கும், இறைவன் போதுமானவன் என்ற அந்த எண்ணம். அந்த இறையறையில் நான் வாழ வேண்டுமே தவிர, அதிலிருந்து அந்த எண்ணத்திலிருந்து எண்ணங்களாக மாறும் பொழுது என்னுடைய உள்ளம் அவசரப்பட ஆரம்பிக்கின்றது. உள்ளத்தின் பதப்பதற்கு அவசரம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடுகளிலும் ஈடுபட ஆரம்பிக்கின்றது. அந்த செயல்பாடுகளுக்கு முன்பாக நீங்கள் எதனை செய்கின்றீர்களோ அதற்கு முன்பாகவே உங்களுடைய உடல் அவயங்களை நாம் பெற்றுவிடுகின்றன. இருதயம் முதலாக ஆரம்பித்து நுரையீரல்கள் வழியாக நுரையீரல்கள் அதனுடைய இயக்க குறைவை கொண்டு ஆரம்பித்து பின்னர் உடல் உடற்பு காக்கக்கூடிய உங்களுடைய சிறுநீரகங்கள், உங்களுடைய குடல்கள், உங்களுடைய வயது, உங்களுடைய கண்ணீரல், இவை அனைத்துமே பாதிப்புக்குள்ளாகின்றன. உங்களுடைய உடல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எண்ணங்களிலிருந்து செயல்பாட்டின் வழியில் நீங்கள் இறங்கும் பொழுது ஜடகமாக நீங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள். உயிரற்ற ஜலப்பொருள்களை நீங்கள் நாளை சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அருளாதாரம் உங்களுக்கு நீங்கிவிட்டது, எனவே உயிரோட்டம் குறைந்துவிடும். இன்னும் பொருளில் நீங்கள் பக்கம் சொல்கின்றீர்கள், அது உயிர்த்து ஜடங்களாக இருக்கின்றன, அவை சிதைந்தும் விடும். நீங்கள் போவதற்கு நீங்கள் அதை அடைவதற்கு முன்பாக உங்களுடைய என்ன உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தோற்று போகும். உங்களுடைய இறை அருள் இல்லாத அந்த முயற்சிகள் அனைத்தும் தோற்று போகும். உங்களுடைய தீமைகள் உங்களுக்கு வெளியாக ஆரம்பிக்கும். பொருளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஜனங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு உயிரட்டம் வேண்டும். உயிரற்றதிலிருந்து உயிர்களை கொண்டு வருவான இறைவன் தான். உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளிப்படுத்தி வருமாவன் தான். உங்களுடைய ஒவ்வொரு நோயும் உங்களுடைய ஒவ்வொரு வறுமையும் உயிரோட்டம் அற்றுவிட்டதை காட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலும் சரி, என்னுடைய உடல் அவயங்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நான் விலக வேண்டிய இப்பொழுதும் உங்களுடைய இறைந்தவுடன் குறிப்பிட்டு திரும்புங்கள். யாரொருவர் பொறுமையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக உயிரோட்டம் உள்ள வாழ்க்கை தான் இருக்கின்றது. ஒரு சோதனைக்காகவே இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றதை தவிர அவர்களுக்கு இன்னும் உயிரோட்டம் அதிகமாக்கப்பட வேண்டி அவர்கள் ஒரு சின்ன அழகான சோதனைக்கு வளர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உடல் சுகத்தின் ஆதாரங்களில் அவர்கள் குறைவு காணும் பொழுது அந்த உடல் சுகாதாரத்தில் அவர்களுக்கு ஒரு சிறு தடை ஏற்படும் பொழுது, அதிலிருந்து அவர்கள் தங்கள் தொண்டர்களை கட்டி உணரும் பொழுது, இறைவன் ஒருவனை போதுமான திரும்புகின்றார்கள். அந்த ஒரு உணர்வு நீங்கள் சுகமாகுங்கள் என்ற இறைவனுடைய வாக்கு, அந்த உடன்படிக்கையை நான் ஏற்றுக்கொண்டேன். பிறகு நான் ஜனப்பர்களின் பக்கம் மனிதர்களின் பக்கம் திரும்பினேன். அவர்களோ தாங்கள் உங்களுடைய உயிரை காப்பாற்றுவேன் என்று கூறுகின்றார்கள். நிச்சயமாக உயிரை பற்றி அறியாதவர்கள் என்று தெரிந்திருந்தும் நான் உடன்படிக்கையை வருகின்றேன். அங்கு நான் செல்லும் பொழுது என்னுடைய பொருள்களையும் இழக்கின்றேன், என்னுடைய உடல் உறுப்புகளையும் நான் இழக்கின்றேன், இறுதியாக நான் உயிரையும் இழக்கின்றேன். அந்த நேரம் உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நான் இன்னமும் நினைவைத்துக் கொண்டிருக்கின்றேன், ஜடப்பொருள்களை நினைவைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஜடப்பொருள்களாக இருக்கிற மனிதர்கள் பெருமை கொண்டவர்கள், அவர்கள் உணர்விலிருந்தும் அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். உணர்வு அவர்களுக்கு இன்னும் அவர்களுக்கு இயங்க ஆரம்பிக்கவில்லை. அந்த உணர்வு என்பது கெட்டுவிட்டது. அவர்கள் எண்ணத்திலும் இல்லை, எண்ணங்களிலும் இல்லை. ஆனாலும் அவர்கள் மனிதர்களுக்கு எதிரான யோசனைகளில் திரும்பி விட்டார்கள். உலகத்தினுடைய பொருள்கள் அவ்வளவையும் அபகரிக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணமே தேவை அவர்களிடம் இல்லை. பொருளாக நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அவ்வளவுமே மயக்கத்திற்கும் மாயைக்கும் உள்ளானது. அவற்றில் உயிரோட்டத்தை அவர்கள் கொண்டு வர முடியாது. அதை கொண்டு உயிர்ந்த ஒன்றை படைக்க முடியாது. இதனை நாம் அறிய வேண்டும். யாரொருவர் சுகத்தின் ஆதாரத்தை கொண்டு வாழ விரும்புகின்றார்களோ அவர்கள் சுகம் என்ற ஒன்று உணர்வை தவிர அது பொருள் இல்லை என்பதை அறிய வேண்டும். இவ்வளவுதான் பசியாக இருந்தாலும் சரி, ஒரு விருந்து கிடைத்த பிறகு அங்கு நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டுவிட்டால் அந்த பசி கூட எனக்கு தேவையில்லை, அவமான சிறிதாக இருக்கின்றது, அந்த மானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவர்கள் உணர்வு வேண்டாம் என்று திரும்பிடுவார்கள். அவ்வளவு பசியிலும் அந்த நேரத்தில் பசி அடங்கி போயிருக்கின்றது. பசி என்பது உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அமைத்திருக்கக்கூடிய உயிரோட்டம் உள்ள உணர்வு. சாக்கடையில் இருந்து சாப்பிடுவதும் நாய்களை கொண்டு குப்பை தொட்டியில் இருக்கிறதை சாப்பிடக்கூடிய அந்த உணர்ச்சிக்கு நாம் அழகிடவில்லை. மனிதன் என்பது அந்த அளவுக்கு எழுத முடியாது. ஏன், அதுவும் உணவுதானே. அவர்கள் நிச்சயப்படுத்தியதை வீணாக்கியது நான் சாப்பிட்ட எனக்கு நல்லதுதானே என்று சாப்பிட முடியாது. அவ்வளவு உணவுக்கு பேர் கட்டப்பட்டிருக்கிறது. அது அசுத்தமானது, அது உணவு அல்ல. விதமாகவே உங்களுக்கு அசுத்தமான உணவு எது என்றால், நிச்சயமாக நான் உணவை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எண்ணப்படுவதெல்லாம் அசுத்தமாகிவிட்டது. என்னுடைய இறைவனுடைய அனுமதியை கொண்டு மட்டுமே அந்த உணர்வை நான் அடைய முடியும். என்னுடைய எண்ணம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எண்ணங்களாக மாறிடக்கூடாது, பிறகு யோசனைகளாக சிறிதிடக்கூடாது. அந்த யோசனைகளை நான் ஈடுபடும் பொழுது பாவத்தினைக்கு அதிகமாக நான் கேட்கின்றாக இருக்கின்றேன். இறைவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான், அசந்து விடாதீர்கள் என்று இறைவன் நமக்கு அளித்த வாக்குறுதியை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவன் என்பது உலகத்தில் இருந்த அவ்வளவு மக்களுக்கும், எத்தகைய தெய்வங்களை அவர்கள் வைக்கின்றாலும் சரி, எவ்வளவு ஜலப்பொருள்களையும் குரு வழிபாட்டிலும் அவர்கள் மேற்கொண்டிருந்தாலும் சரி, உண்மையான இறைவனை பற்றி எவ்வளவுமே தவறிவிட்டார்கள். அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களும் சரி, ஜீசஸ் என்று சொல்லக்கூடியவர்களும் சரி, மற்றபடி இந்துக்களும் சரி, அவ்வளவு பேரும் உண்மையான இறைவனை மறந்து விட்டார்கள். ஆனால் இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த ஒரு செய்தி எல்லோருடைய மனதில் இருக்கின்றது. நீங்கள் மதங்களாக திரும்பிவிட்டீர்கள். உணர்விலிருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போன கணக்கெடுப்பின் மாதிரி யாருடைய கூட்டம் பெரிது, யாருடைய சபை இங்கு அழகாக இருக்கின்றது, கூட்டங்களின் அடிப்படையை கொண்டு ஆனால் எவ்வளவு அருமையான கூட்டம், எவ்வளவு பெரிய கூட்டம் என்று நீங்கள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களை கூட்டங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் திருப்பிக் கொள்கின்றீர்கள். இறைவனுடைய அருளானது தனித்தனியே முறையே ஒவ்வொருவருடைய மனதிலும் உயிரட்டமிக்கதாக இறங்கி கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய சூழ்நிலை அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. இறை பிரச்சாரம் சுரங்கம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவர்கள் இறைவனுக்கு அவர்களுக்கு அவர்கள் இறைவன் தனித்தனியே முறையை ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கின்றான். நீங்கள் என்னிடம் திரும்புங்கள், என் பக்கமே நீங்கள் நினைவு திரும்புங்கள், உங்களுக்கான அந்த உயிரட்டமுள்ள வாழ்க்கை என்னிடம் வர இருக்கின்றது என்று. அப்படி உணர்வின் பக்கம் திரும்பாமல், உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்பாமல், உங்களுடைய மனசாட்சிக்கு பக்கம் தொகையை அதிகரித்துக் கொண்டு எங்களுடைய கூட்டம் பெரிது, எங்களுடைய இறைவன் தான் சிறந்தவன். அந்த இறைவன் யார்? அது ஒரு ஜடப்பொருள். இறைவன் அகிலங்களுக்கெல்லாம் அதிபதி. இவர்கள் கூறுகின்றார்கள், இந்த சபையை நான் அதிகமாக்கிக் கொண்டேன், எனவே என்னுடைய கற்பனை தான், என்னுடைய இறைவன் தான் எனக்கு பெரிது. எந்த அளவுக்கு நாம் கற்பனைகள் இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு அது ஒரு வசீகரமாக இருக்கும். எந்த அளவுக்கு அவர்களை பார்வைக்குரியதாகவும் அவர்களுடைய புறன்களுக்குரியதாகவும் நாம் அவர்களை பிடிப்பித்து காட்டுகின்றோமோ அந்த அளவுக்கு அவர்களை நம்புவார்கள். ஏனென்றால் பெரும்பாலும் அவர்கள் யோசனைகளில் வாழ்ந்திருக்கின்றவர்கள். யோசனைகளையும் தாண்டி கற்பனைகளுக்குள்ளும் நாளை வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள். இன்னும் அதிகமாக தொல்லையிட்டுக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதாவது ஜடப்பொருள்கள் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும், உயர்த்தத்தன்மை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு கேடாக இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்ந்திலிருந்து பெரும்பாலும் கீழே எடுத்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நாம் அறியாதவர்களாக இருக்கின்றோம். நிச்சயமாக நம்மோடு அல்லாஹ் வாக்குறுதிகளில் செய்திருக்கின்றான். அந்த வாக்குறுதிகள் அவ்வளவையும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றான், நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு முறையும் நாம் தவறும் பொழுது அது நினைவுபடுத்தப்படுகின்றது. கவலைக்குள்ளாகும் பொழுது கவலை வேண்டாம் என்று இறைவனுடைய வாக்கு. என்னை நம்பியவர்கள் நிச்சயமாக கவலைப்பட மாட்டார்கள். இறைவனை நம்பிக்கொண்டிருக்கும் போது அவர் கவலையும் தீண்டாது, பயமும் தீண்டாது என்பதை அவர் இறைவன் உங்களுக்காக அறிவிக்கின்றான். கவலை வேண்டாம் என்ற அந்த சொல், கவலை வேண்டாம் என்று கூறும்பொழுதெல்லாம் பொருள் எங்கே என்று கேட்கின்றார்கள். இறைவன் இங்கே இருக்கும் பொழுது உங்களுக்காக சூழ்நிலையை அவன் மாற்றி அமைக்க இருக்கின்றான் என்று இருக்கும் பொழுது நான் சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உடைத்துக் கொண்டு பிறருடைய சூழ்நிலைகளுக்கு நுழைகின்றேன், எனக்கு நீ உதவி செய் என்று அங்கு நாம் அடிமைகளாகின்றோம். அவர்களுக்கு யாருடைய சூழ்நிலையை நீங்கள் தாண்டினீர்களோ, யாரிடம் சேர்ந்து நீங்கள் உதவி செய்தீர்களோ, அவர்கள் தங்களுடைய சூழ்நிலைகளுடைய நெருக்கடியிலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது உழைந்து கொண்டிருக்கிறார்கள். தெரியாது, அவர்கள் பொருள் அதிகமாக இருக்கலாம், அதுக்காக பெருமை இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரும் நெருக்கடி அவருடைய உயிரிழப்பிற்கு பாதிப்பான அவருடைய சுற்றங்களும் சூழல்களும் அவருடைய உடல்நிலையும் அவருடைய மனநிலையும் பெரும் தந்திரப்பட்டிருக்கின்றன. அவர்கள் உங்களை நிச்சயமாக மதிப்பார்கள், உங்களுக்கு பிச்சை காசுகளை போட்டுவிட்டு பின்னர் உங்களிடம் அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். அவர்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் குறைவார்கள், உங்களுடைய சூழ்நிலை கட்டிவிட்டது, அவர்களுடைய தேவையோ கேடான பொருள்கள் தான். ஆகவே கட்டிவிட்ட உங்களுடைய சூழ்நிலைகளில் இருந்து உங்களை இறங்கி சென்று விடுவார்கள். நீங்கள் அவர்கள் கடிமைகளாக வேண்டும், ஒத்துழைப்புகளாக ஆக வேண்டும். வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் தயாரிக்க முடியாத அளவுக்கு ஆக்கிடுவார்கள். ஒவ்வொருவரும் பெரும் தொழிலடிப்படையை கொண்டு வாழக்கூடிய ஒவ்வொருவரும், இன்னும் தொழில் அதிகரித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒவ்வொருவரும் நிச்சயமாக இறைவனுடைய அருளை முற்றிலுமாக இழந்து விட்டார்கள். இவர்களெல்லாம் தொழில் அதிபர்கள், தொழிலில் பேரரசர்கள், ஏகாதிபத்தியர்கள் என்றெல்லாம் தங்களை அவர்கள் புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக உங்களுடைய இறைவனுடைய வாக்குறுதி உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுதும் நினைவூட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனாலும் நாம் அதை அலட்சியப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றது வெளிப்பட ஆரம்பிக்கின்றதோ அங்கு உங்களுடைய தீமைகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய தீமைகள் உங்களுக்காக வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் மீது, உள்ளத்தின் சத்தியத்தின் மீது திரும்ப வேண்டும். உங்களுக்காக உங்களுடைய இறைவன் உங்களுடைய நன்மைகளை நிச்சயமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். உடன்படிக்கைகளை மீண்டும் 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 நினைவூட்டுவதன் காரணமாக அந்த நினைவூட்டுதலை நாம் ஏற்றுக்கொண்டு உடனே பாவத்திற்கு வந்து தருகின்றோம். பொறுமையை கொடுகிறவனே, யார் பொறுமையை மேற்கொள்கின்றார்களோ, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் யார் பொறுமையை மேற்கொள்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களோடு இறைவனுடைய அருள் இல்லை, இறைவனே கூட இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றான். இந்த உலகத்தில் இதற்கு நிகரான ஒரு சுகம், இதற்கு நிகரான ஒரு அமைதி, இதற்கு நிகரான ஒரு ஆர்வம் பாதுகாப்பும் நிச்சயமாக இல்லை. இந்த நிலையிலும் இப்பொழுதும் சரி பெருமையை கேளுங்கள். அந்த பெருமையோடு இருக்கக்கூடிய நாட்களில் தான் நாம் நோன்பையும் மேற்கொள்கின்றோம். என் உடன்படிக்கைகளை தவறுவதன் காரணமாக அவ்வப்பொழுது மூன்று நோன்புகள் நான் இருக்கும் பொழுது அதற்காக உங்களை சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஒரு நோன்பு கூட போதுமானது, அதற்கு மேலவில்லை என்றால் ஒரு ஏழைக்கு உணவடையுங்கள். நாம் நோன்பையும் நோத்துக் கொண்டிருக்கின்றோம், நம்முடைய பொருள்களிலிருந்து ஏழைகளுக்கும் உணவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம், இன்னும் அவர்கள் மீது கருணையாக இருக்கின்றோம். அந்த ஏழைகள் யார் என்றால், யார் தங்களுடைய இறைவனுடைய அருளை விரும்பி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுங்கள். யார் தங்களுடைய இறைவன் நமக்கு உதவி செய்ய வேண்டுமே என்ற அந்த எண்ணத்துடன் தங்களுடைய நற்சிந்தனையை கொண்டு தங்களுடைய சன்மானத்தையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு வருந்தி எதையும் கேட்க மாட்டார்கள். இவருடைய பொறிகளை ஆசைப்பட்டாலும் சரி, தயக்கத்தோடும் சந்தோஷத்தோடும் வெட்கத்தோடும் தயங்குவார்கள் தங்களிடம் ஒரு உதவி கேட்க வேண்டி. அத்தகையோருக்கு நிச்சயமாக உங்களுடைய உணவு உண்டு, இவற்றை நாம் பார்ப்பவர்கள் இல்லை. எனவே நீங்கள் யாரிடமாவது உணவை பொறுத்துவானால் அல்லாவின் மீது பொறுப்பை பிடித்துவிடுங்கள், நன்மையாக்கிய இறைவனை என்று பொறுப்பை பிடித்துவிடுங்கள். அந்த பயபக்தியின் காரணமாக உங்களுடைய உணவை அவர்கள் வாங்கும் பொழுது, உங்களிடம் உதவி அவர்கள் வாங்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு அந்த உயிரோட்டம் உள்ள உணவானது அவர்களுடைய சிந்தனையை செய்யும் அருளாதாரத்திற்கான வழியை வகுக்கும். உங்களுக்கு இறைவனுடைய பாதையில் உலகத்தில் நடமாட முடியாத அளவுக்கு இருக்கின்றார்களே, அவர்களை காண வழியில்லை என்றால், யார் இரண்டு உதவி செய்யப்பட்டவர்களாக பெருமையில் மேற்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், யார் இறைவனுடைய பாதையில் தன்னுடைய சுய மரியாதையை பாதுகாத்துக் கொண்டவர்களாக மற்ற மனிதர்கள் முன்பாக தங்களுடைய வறுமையை சூழ்நிலையையும் காட்டிக்கொள்ள மாட்டார்களோ, அந்த பெருமையை சந்திக்கின்றார்களோ, அவர்களே நீங்கள் இடம் காண முடியாவிட்டால் நீங்கள் யாருக்கும் உங்களுடைய மனம் இறங்குகின்றதோ கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கொடுக்கும் பொழுது இறைவன் மீது பொறுப்பை ஏற்படுத்தி விடுகிறது. என் இறைவனே, என்னுடைய இந்த தர்மத்தை நீ ஏற்றுக்கொள் போயாக என்று பொறுமையாளர்களுக்கு இருந்தது இருக்கின்றது. இதுவும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று அந்த பூமி அடிப்படையில் கொண்டிருந்திருக்கிறீர்கள். பொறுத்தார் அகிலங்களின் மீது ஆட்சியர்களுடைய சக்தி அடைவார்கள், தங்களுடைய சூழ்நிலைகளின் மீது சக்தி அடைவார்கள் செலுத்துகிறீர்கள் என்று அறிவார்கள். பொறுத்தார் பூமி ஆளமாட்டார்கள், தங்களுடைய சூழ்நிலைகளின் மீது அவர்கள் ஆட்சிகாரம் நடைபெறும். அவர்கள் எண்ணுவது அந்த நிகழ்ந்து கொண்டிருக்கும். அவர்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலையானது அவர்கள் விசாரணமாகும். அவர்கள் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் என்ன பேசினாலும் சில துவங்க ஆரம்பிக்கும். இடவுகள் ஏற்படாது. அந்த இடவு என்பது பொருள் தான். பொருள் அறியத்தான் செய்யும். ஆனால் அருளானது அந்த அறிவையை மிகக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய அடுத்த வாழ்க்கைக்காக ஒவ்வொரு மூச்சிலும் அடுத்த வாழ்க்கை நிறைவேறி கொண்டிருக்கின்றது. அந்த உயரத்தை வைப்பதா இல்லையா என்பது அவர்களுடைய மனதிற்குரிய சுகத்திற்கான ஆதாரம், அதாவது மன அமைதிக்கான ஆதாரம். மன ஆதாரம் நமக்கு வேண்டும். மனதின் சுகத்திற்கான ஆதாரம், மனதிற்கான அவ்வளவு தேவைகளுக்கான ஆதாரம் வேண்டும் என்றால் நம்பிக்கையும் இறையருளும் முக்கியம், பொறுமையும் முக்கியம். உருவ வழிபாட்டிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டியது மிக முக்கியம். உருவத்தின் வழிபாடுகளில் இருக்கும் வரையில் பணம் வேண்டும் தானே என்ற அந்த இருக்கும் வரையில் நிறைய பாவம் அனைக்கும். என் இறைவனை உன்னை உடன்படிக்கைக்கு என்னை நீ உரிதாக ஆக்கிக் கொள்ள வேண்டி உங்களுடைய அருள் இருந்து எனக்கு அதிகப்படுத்துவார்கள் என்று கேட்கும் பொழுது என்னுடைய இறைவனுடைய அருளாதாரம் எனக்கு தெரிவிக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு வாக்கும் நிறைவேற வேண்டும். என் இறைவனே, என்னுடைய ஒவ்வொரு சொல்லும் நிறைவேற வேண்டும். இறை வழி வாழ்க்கை, இதன் மீது நான் நம்பிக்கை கொண்டேன். மறு வாழ்க்கை உருவாவதை பற்றி எனக்காக சூழ்நிலைகள் உறுதியாகின்றன, விசாலமாகின்றன. கெட்ட சக்திகள் இந்த சூழ்நிலையை தாண்டி என்று நடைய முடியாது. நானும் என்னுடைய சூழ்நிலையை தாண்ட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு விசாலமான வாழ்க்கையை நான் அமையப்படுவேன். என்னுடைய மனதின் சூழ்நிலை அகிலங்களை ஆட்கொண்டிருக்கின்றது. அந்த அகிலங்கள் என்னை சுற்றிலும் சூழ்ந்திருக்கின்றது. கெட்ட சக்திகள் எதையும் என்னை நெருக்கடாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. என் மனம் எந்த சமயத்தில் நெருக்கடிக்குள்ளாகவில்லை. அதிகமாக நெருக்கடிக்குள்ளாகும் பொழுது நான் சூழ்நிலைப்படையில் எங்கோ நான் தவறி கொண்டிருக்கின்றேன். எனக்கு பணம் இல்லையே என்று எண்ணும் பொழுதெல்லாம் பொருள் அடிப்படையில் எங்கோ நான் தவறி கொண்டிருக்கின்றேன். உடனே பாவம் எனக்கு தேடுங்கள், பொறுமையை கேளுங்கள். என்னிடமே நீ என்னோட இது என்பது அர்த்தம். பொறுமையை நான் நாடுபடுதல்தான் என் இறைவனே நீ என்னோடு இரு என்பது அர்த்தம். அந்த அர்த்தமுள்ள வார்த்தையின் மீது நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டி இறைவன் நமக்காக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் 45வது அத்தியாயம் 32வது வசனம். மேலும் நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. எனக்கு அல்லாஹ் இப்போது அறிவித்துக் கொண்டிருக்கிற வாக்குறுதி உண்மையானது. அந்த உண்மை எனக்கு உயிரோட்டத்தை கொடுக்கும் அல்லது உயிரோட்டத்தை கெடுக்கும். உயிரற்ற ஒரு வாழ்க்கையை நான் பொருள் அடிப்படையை கொண்டு வாழும்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த உயிர்த்தவைக்கு உயிர் கொடுப்பதும் அவன் தான். இன்னும் உயிருள்ள வாழ்க்கையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். அதில் நான் உலகத்தின் அடிப்படையில் பொருளின் மீது அதிகமாக நாட்டப்பட்டவனாகவும் வேட்கை கொண்டவனாகவும் அந்த பொருளுக்கு நுழையும் பொழுது நான் மற்றவருடைய சூழ்நிலைகளுக்கு நுழைகின்றேன், நான் சம்பாதிக்கின்றேன். அந்த கெட்ட சூழ்நிலைகளில் இருந்து கிடைக்கும் பொருள் அவ்வளவும் திடமானவை. உங்களுடைய வியாபாரங்களில் நீங்கள் முழுமையாக நுழைந்துவிடுங்கள். அல்லாது பொருத்தமாக மற்றவர்களுடைய சூழ்நிலைகளில் நுழையாதீர்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து இதை போன்று எனக்கு அமைய வேண்டும் என்று நீங்கள் அவசரப்படும் பொழுதெல்லாம் பெருமை இழந்துவிட்டீர்கள். அங்கு உங்களுடைய சூழ்நிலைகளில் பலவீனம் ஏற்பட்டு அந்த சக்திகள் கெட்ட சக்திகள் நினைக்கின்றன. அது உங்களை அந்த பொருளின் பால் வேகமாக அழைத்துச் செல்கின்றன. எப்பொழுது மனதில் வேகம் வருகின்றதோ ஒரு அவசியம் ஏற்படுகின்றதோ நிச்சயமாக நான் மற்றவர்களுடைய கடப்பொருள்களை நம்ப ஆரம்பித்து விட்டேன், அதை விரும்ப ஆரம்பித்து விட்டேன். அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு நான் என் சூழ்நிலையை தாண்டி சென்று விட்டேன் என்பது பொருள். உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக எண்ணங்களாக அது சீர்குடையும் பொழுது உங்களுடைய மனதின் அவசரம் அது பொருள் அடிப்படையில் நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய உடல் அவ்வளவும் நடுங்கிவிட்டன. இனி உங்களுடைய சுகாதாரம் கெட்டது, உங்களுடைய அருளாதாரமும் கெட்டது. உங்களுடைய கவலைகள் அதிகமாகின்றன. செயல் வடிவங்களில் நீங்கள் இருக்கும்பொழுது கவலைகள் அதிகமாகின்றன. எனவே செயல் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த யோசனைகளில் நீங்கள் சிக்குவதற்கு முன்பாக உங்களுடைய எண்ணங்களின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். கொஞ்சம் ஆளுகளையும் இன்னும் அந்த எண்ணங்களையும் எண்ணமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரே எண்ணம் இறைவன் ஒருவன்தான், அவனிடமிருந்து அருள் வேண்டும். பொறுமையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இறைவனை உங்கள் வந்திருக்கின்றான். உங்களுக்கு நெருக்கமாக இருந்து உங்களை வழிகாட்டு போனவன் தான். எனவே உங்களுடைய இறைவன் மீது சத்தியமாக உணர்வுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹ். அந்த உணர்வுகளில் சிக்கி பெற்றியும் பொழுது அல்லாஹ் உங்களுடன் பேசுகின்றான். உங்களுக்கு தன்னுடைய வாக்குறுதியை ஏற்றுக்கொண்ட வாக்குறுதியை நினைவூற்றுகின்றான், இன்னும் பலமாக நினைவூற்றுகின்றான். என் இறைவனே எனக்கு அமைதி வேண்டும் என்று திரும்புங்கள், என் இறைவனே எனக்கு கவலைகள் வேண்டாம் என்று திரும்புங்கள், என் இறைவனே எனக்கு அவசரம் வேண்டாம் என்று திரும்புங்கள், பெருமையிலிருந்து என்னை பாதுகாத்துக்கள் என்று திரும்புங்கள். இந்த உலகத்தின் அவ்வளவு பொருள்கள், சூரியன் சந்திரன் சந்திர மண்டலங்கள் சூரிய மண்டலங்கள், உங்களுடைய பொருள்கள், உங்களுக்கு முன்பாக கடைகளும் காலைகளும் தோழவரங்களும் அவ்வளவும் மாயைகள், அறியக்கூடியவை. உயிர் உள்ளதிலிருந்து உயிரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய எண்ணங்களின் காரணமாக ஒவ்வொரு பொருளையும் கண்வைக்கின்றீர்களே, அந்த சூழ்நிலை மாற்றப்பட்டிருக்கிறது. அவள் கை வைப்பதெல்லாம் வீணாகிக் கொண்டிருக்கின்றன, அவள் சம்பாதித்தது எதுவும் அவளுக்கு பயன்படாது, அந்த நாள் ஒன்று வரும் என்பதை நீங்கள் நம்புங்கள். உங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொண்ட உங்களுடைய டாக்டர்களை நீங்கள் சொல்கின்றீர்கள், அங்கு உங்களுடைய உடல் மாய்ந்து கொண்டிருக்கின்றது, மேலும் மோசமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே உங்களை அவர்கள் பால் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நிகழ்த்திவிட்டன. ஏனென்றால் டாக்டர்கள் என்ற கெட்ட சக்திகளை நீங்கள் அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு நீங்கள் நடந்துவிட்டீர்கள். அவர்களோ உயிரை பற்றி அறியாது இருக்கும் பொழுது நான் உயிரை காப்பாற்றுகின்றேன் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பெயர்கள், இவர்களுக்கு இணையான பெயர்கள் வைத்திருக்க முடியாது. உயிரை பற்றி தெரியாது, நான் உயிரை காப்பாற்றுவேன். பிறகு அங்கு செல்லும் பொழுது உங்களும் கையெழுத்தாகுகின்றார்கள். எந்த அளவுக்கு நாம் அவர்களுடைய கெட்ட சூழ்நிலைகளுக்கு நடந்துவிட்டோம் என்று பாருங்கள், அங்கு அவர்கள் உங்களுக்கு கையெழுத்து தர வேண்டும். ஏனென்றால் இவர்கள் தான் சொல்கிறார்கள் நான் உங்கள் உயிரை காப்பாற்றுவேன் என்று. அந்த சென்ற பிறகு உங்களுக்கு உயிர் உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் அல்ல, நீங்கள் எனக்கு கையெழுத்து கொடுங்கள், நீங்கள் என்ன மறுத்து விட்டால் நான் பொறுப்பல்ல என்று. எந்த அளவுக்கு என்னுடைய சூழ்நிலைகளுக்கு தாண்டிவிட்டேன், என்னுடைய உயிரோட்டத்திற்கும் தாண்டிவிட்டேன், அவங்களுடைய கெட்ட சூழ்நிலைகளுக்கு கேட்டங்களுக்கு நான் நிறைந்தேன், அங்கு மறுபடி பேச எனக்கு வழியில்லை, நான் கையெழுத்திருக்கின்றேன், முற்றிலுமாக நான் பிறந்து விட்டேன், அங்கு என்ற சாட்சி நிறைவேறுகின்றது. இறைவன் நன்மையே வாக்களித்தான், இருந்தாலும் கேட்டான் அவர்களுக்கு பேரிகளை வாக்களித்தான், அவர்களுக்கு மாயையை கற்பித்தான், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், வடிகட்டி விட்டார்கள். இவர்களை இனி மாற்றுவது எவரும் இல்லை. இறைவனுடைய உதவியை கொண்டல்லாமல் இவர்களுக்கு எந்த உதவியும் இல்லை. இன்னும் அவர்கள் அதிலிருந்து வெளியேற்றப்படவும் முடியாது, அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். இந்த நிலை நமக்கு வரக்கூடாது. உங்களுடைய இந்த நாளின் சந்திப்பை மறந்துவிட்டது போன்றே 45:34 நீங்கள் உங்களுடைய இந்த நாளின் சந்திப்பை மறந்துவிட்டது போன்றே இன்றைய தினம் நாம் உங்களை மறக்கின்றோம். இது டாக்டர்கிட்ட நாம் செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த ஒரு ஒரு வசனம் நிச்சயமாக நமக்கு நினைவூட்ட வேண்டும். இந்த உடன்படிக்கைக்கு நாம் மீறும் பொழுது, இறைவனோடு உடன்படிக்கை மீறும் பொழுது நமக்கு எந்த நிலை என்பதை பாருங்கள். நீங்கள் உங்களுடைய இந்த நாளின் சந்திப்பை மறந்துவிட்டது போன்றே இன்றைய தினம் நாம் உங்களை மறக்கின்றோம். அன்பே நீங்கள் தங்களுடன் நரகம் தான், உங்களுக்கு உதவி செய்வது வரும் இல்லை. எனவே நீங்கள் நுழையுங்கள், இன்டென்சிவ் கேர் யூனிட் நுழையுங்கள் இல்லை. அதிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்பட மாட்டீர்கள், ஒரு காலம் மன்னிப்பிடிக்கப்பட மாட்டீர்கள். அந்த நாள் உங்களுக்காக வெளிப்பட இருக்கிறது, அந்த நாளை பற்றி பயந்து கொள்ளுங்கள் என்று இப்பொழுது நாம் நிரக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்து அறிகின்றோம். 45:32 மீண்டும் வருவோம். மேலும் நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. இப்பொழுது அவன் உங்களுடன் செய்து கொண்டிருக்கிற வாக்குறுதிக்கு நினைவூட்டுக் கொண்டிருக்கின்றான். தவறாதீர்கள் என்று நீங்கள் செய்த வாக்குறுதிதான் நான் ஒருவன் தான் என்பதை அவன் நினைவூட்டுக் கொண்டிருக்கின்றான். பின்னர் ஒரு நாள் வரும், அந்த நாளில் நீங்கள் மற்றவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு சிக்குவீர்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு தகர்ந்து விட்டன, நீங்கள் இறந்து விட்டவர்கள், உயிர்ந்தவர்கள் இல்லை. என்னுடைய சூழ்நிலைகள் எனக்கு இல்லை என்று ஆக்கப்பட்டுவிட்ட பொழுது, பிறருடைய சூழ்நிலைகளுக்கு நான் நுழைந்து அவருக்கு நான் அடிமையாகிவிட்ட பொழுது எனக்கு எந்த சுதந்திரம் கிடையாது. நீங்கள் அங்கு தங்க வேண்டியது நரகத்தினுடைய வாழ்க்கை தான். அந்த நாள் என்ன என்று நாங்கள் அறியோம் என்று சொல்கின்றார்கள். நிச்சயமாக இவர்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டார்கள். மற்றவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு நுழைந்து அங்கு நல்லவர்களும் இருக்கிறார்கள், பெற்றவர்களும் இருக்கிறார்கள். பெற்றவர்களோடு சேர்ந்து கொண்டு நல்லவர்களுடைய சூழ்நிலைகளிலும் நுழைந்து அவர்களுக்கு பெரும் தாக்கத்தையும் பெரும் விரக்தியையும் ஏற்படுத்திவிட்டார்கள். அல்லாவின் நம்பினோமே எனக்கு ஏன் இந்த பேர் என்று, அவர்கள் பிறருடைய சூழ்நிலைகளுக்கு நுழைவாமல் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் நிலை, நான் யாருக்கு என்ன தவம் செய்வது என்று ஒரு சிலர் கேட்பது நன்மையானது, உண்மையானதுதான். ஆனால் எல்லோரும் இந்த வார்த்தையை கேட்கின்றார்கள், அது தவறானது. அங்கு என்னவென்றால், நான் என்னுடைய சூழ்நிலைகளை சுருக்கிக் கொண்டிருக்கும் பொழுது நான் அதை விரிவாக்கிக் கொள்ளவில்லை, நான் பழைய அமைந்து கொண்டிருந்தேன். அந்த நிலையின் போது பிறர் என்னை பார்க்கின்றார்கள், என்னை அவர்கள் தங்களுடைய அடிமைகளை ஆக்கிக்கொள்ள முடியும் என்று நான் அவர்களுக்கு வெளிப்பட்டேன். இதுதான் காரணம். யார் ஏழ்மையில் இருக்கின்றார்களோ அவர்கள் இன்னும் அதிகமாக இறைவனை நினைவு கொள்ள வேண்டும். அந்த நினைவு கொள்வதிலிருந்தும் அவர்கள் தவறிவிடக்கூடாது. அதிலிருந்தும் அவர்கள் மறந்து பெற்றவர்களாக வேண்டாம். என் இறைவனே எனக்கு போதுமானவன் என்ற அந்த உணர்வை கொண்டிருந்து அதிகம் அதிகமாக அவனை நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும், துதிக்க வேண்டும். அவனுடைய உண்மையையும் சத்தியத்தையும் தூய்மையையும் நான் அதிகமாக போற்ற வேண்டும். எனக்கு அந்த ஆற்றலை குடியிறைவனை அந்த ஆதாரத்தை கொடு. நினைவு கூறுவதற்கான ஆதாரம் மனதின் ஆதாரம் எனக்கு வேண்டும். சுகத்தின் ஆதாரம் தெரியும், சொல்லின் ஆதாரம் தெரியும், மனத்தின் ஆதாரமாக இருக்கக்கூடியது. நான் உன்னோடு உடன்படிக்கை நான் மறந்துவிடக்கூடாது இறைவனே, என்னை மன்னிப்பாயாக. உடன்படிக்கை நான் நீர் காரணமாக என்றாவது ஒரு நாள் எனக்கு இறைவன் உதவியை கொண்டு மூன்று தொடர்படியான நண்பர்களை நான் நோக்கின்றேன், அல்லது மூன்று ஏழைகளை உணவளிக்கின்றேன். அவ்விதமாக ஏழைகள் என்று நான் கருதி உணவளிக்கும் பொழுது என் இறைவன் என்ற பெயரை நான் அதன் மீது ஏற்படுத்துகின்றேன். உண்மையாளனே என்று, உயிரளிப்பவனே என்று நான் அவனிடம் பொறுப்பை பெற்றுவிட்டு அந்த உணவை கொடுக்கின்றேன். நிச்சயமாக அது உரிய விதத்தில் அதனுடைய பலன்களை கொடுத்துத்தான் செய்யும். இவ்விதமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பயபக்தியுடனும் நோன்புணர்வோனாகவும் இன்னும் மன உறுதி கொண்டவனாகவும் நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொண்டவனாகவும் என் இறைவனிடம் நான் திரும்புவனாகவும் அவனையே முற்றிலுமாக திறம்படுத்தவனாகவும் நான் வாழும் காலமெல்லாம் நிச்சயமாக என்னுடைய இறைவனுடைய அருளான சாலை இருக்கின்றது. பொறுமையை கொடுப்பான், எனக்கு உதவி செய்வான், அதாவது அவன் என்னுடனேயே இருப்பான் என்பது பொருளாகும். பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். 45:32 மேலும் நிச்சயமாக அல்லாஹின் வாக்கு உண்மையானது. இந்த வார்த்தையை கொண்டு இன்று முதலாக நம்முடைய வாழ்க்கை உயிரோட்டத்தின் பக்கமும் மனதின் ஆதாரத்தின் பக்கமும் அங்கு சுகாதாரம் நமக்காக காத்திருக்கின்றது. அருமையினுடைய வாழ்க்கையினுடைய அருளாதாரம் பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கின்றது. அருளாதாரமாக உங்களுடைய எண்ணமெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையாக அமையிருக்கின்றது. உங்களுடைய இறைவனும் ஒவ்வொருவனுக்கும் தனித்தனிய முறையே தன்னுடைய வாக்குகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான், அந்த வாக்குகளை நினைவுத்துக் கொண்டிருக்கின்றான். நாம் மறந்து தொழில் ஆகிட வேண்டாம். நம்முடைய இறைவன் நமக்காக என்றும் துணை நிற்க நம்மோடு பொறுமையை கொண்டு நமக்கு வாழ்வுக்கு பொறுமையாக இருக்கின்றான்.